நாவை அடக்குதல். வேத வாசிப்பு யாக்கோபு 3 அதிகாரம். என் சகோதரரே, அதிக அக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்பழியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தை திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றினால் அடிப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காற்றை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொழுதப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், உறும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாவம் மனுஷ சுவாவத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதிலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, அப்படி இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கனியிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒளிவா பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்வான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் வரத்திலிருந்து வருவது இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது ஜென்மஸ்வபாவ ஜென்மஸ்வபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கடுத்ததுமாயிருக்கிறது. வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலக்கமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இருந்த இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சாபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஒரு மனிதனை விட யானை 50 மடங்கு பலம் வாய்ந்தது எனலாம். ஆயினும் ஒரு பாகான் அதை அடக்கிவிடக் கூடும். பாகானை மாவுத்து எனவும் அழைப்பர். இதன் மூல வார்த்தையான மகா மத்ரா என்ற சமஸ்கிருத பதத்திற்கு அதிக அளவில் பெற்றிருப்பவர் என்று பொருள். பொதுவாக யானை பாகான்கள் நன்கு பழக்கப்படுத்தப்பட்ட பட்ட யானையை நடத்த அங்குஜம் எனும் ஒரு குறிய வலையுள்ள கோலை பயன்படுத்தி யானை தலையின் பின் பாகத்தை லேசாக சுரண்டுவார்கள். இப்படிப்பட்ட அநேக வனவிலங்குகளை பற்றின நுணுக்கமான அறிவை மனிதன் பெற்றிருப்பதால் அவை மனிதனால் அடக்கப்பட்டு அவனுடைய கட்டுக்கு அடங்குகின்றன. தன் 91 வயதில் மறித்த புகழ் வாய்ந்த ரஷ்ய சர்க்கஸ் வீராங்கனை ஜெரினா புக்ரிமோவா சிங்கங்களை சர்க்கஸ் மேடையில் அடக்கி விடுதலையே தன் வாழ்நாளில் எல்லாம் கழித்தாள். சிங்கங்களை பொறுத்தமட்டில் அவளது வெற்றிக்கு காரணம் மனவலிமை என்றாள். அவள் கூறியது என்னவென்றால், நான் சிங்கத்தின் கூண்டிற்குள் சென்று வேலையை ஆரம்பிப்பேன். வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமாயின், என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டும் என விரும்புகிறேனோ அதை எல்லாம் செய்கிறேன். அவைகளும் கீழ்ப்படுகின்றன, ஏனென்றால் அவைகள் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். சிங்கங்கள் மிக பலம் வாய்ந்த, வேகமான மற்றும் பயங்கரமான இரைக்கொல்லிகள் வகையை சார்ந்தவை. இருப்பினும் வழக்கமாக சிங்கங்களை அடக்குபவன் கூண்டிற்குள் ஒரு நாற்காலி மற்றும் அவன் பயிற்சியை துணையாக கொண்டு பலம் வாய்ந்த சிங்கங்களை அடக்குவதை காணலாம். ஒரு சாதாரண நாற்காலியை கொண்டு ஒரு சிங்கத்தை அடக்கிவிடலாம், ஏனென்றால் அந்த விலங்கு நாற்காலியின் 4 கால்களை மட்டுமே பார்க்கிறது. அந்த கால்களின் மீது தன் கால் வரிசையை காட்ட அதாவது தாக்க முனைக்கிறது. வேகமாக நகரும் கடிகாரம் போல அதன் கவனம் நாற்காலியின் ஒரு காலிலிருந்து இன்னொரு காலுக்கு தாவுகிறது. இந்த கால்களை மாற்றி மாற்றி பார்ப்பதிலே முழு கவனத்தை செலுத்தி கடைசியில் குழம்பி போய் ஆடாமல் அசையாமல் நின்று விடுகிறது. யாகோபு இப்படி எழுதினார், சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் ஸ்வபாவம் மனுஷ ஸ்வபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கனியிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒழிவா பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்வான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது என்று யாக்கோபு 3:7-12 கூறுகிறது. நம் தேவன் நமக்கு கொடுத்த நாவை தவறாகவே பயன்படுத்துகிறோம் என்பதை அடிக்கடி காண்கிறோம். ஆனால் இப்படி இருக்கக்கூடாது என யாக்கோபு நமக்கு அறிவுரை கூறுகிறார். நாம் மாறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. நீதிமொழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட இப்பகுதி நாவை கட்டுக்குள் கொண்டு வருவதன் முக்கியத்துவத்தை அவசியத்தையும் மிக தெளிவாக காட்டுகிறது. நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் சக்தி. நம் நாவின் அசைவிலே நம் நித்திய ஜீவன் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில் அது சாவுக்கேதுவான விஷத்தை வெளிவிடுகிறதா இருக்கிறது. வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது. சுவிசேஷத்தின் வல்லமை நிறைந்த வார்த்தைகளை கேட்பதினால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்படக்கூடும். தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக கேட்டு அதில் நம்மை மூழ்கி கொள்வதன் மூலம் நம் விசுவாசம் பலப்படுத்தப்படும். ஏற்படுகிறது. தாக்கத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி வார்த்தைகளுக்குண்டு. ஆதாரம் ஏவாளினால் பாதிக்கப்பட்டான். ஆதாம் ஏவாளினால் பாதிக்கப்பட்டான். தாவீது அபிகளின் வார்த்தைகளினால் நன்முறையில் பாதிக்கப்பட்டான். நாவினால் தவறாக உதிர்க்கப்பட்ட வார்த்தைகள் கேட்போருக்கு அழிவுக்கேதுவான விளைவுகளை உண்டாக்கும். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு என்று நீதிபதிகள் 12:18 கூறுகிறது. ஒருவர் மீது கவலை ஈனமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் அவரை குத்தி காயப்படுத்தி பட்டயம் கொள்வது போல் அழித்து விடவும் கூடும். அனனியாவை போல் பொய் சொல்லவும் அல்லது உண்மை பேசவும் நாவுக்கு சக்தி உண்டு. நன்மை பயக்கும் வகையில் கண்டிக்கவும். அந்நீதிமொழிகள் 28:23 கூறுவது போல, அல்லது தவறான லாபத்திற்காக முகஸ்துதி செய்யவும் நாவால் கூடும். நீதிமொழிகளின் லட்சிய பெண் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது என்று நீதிமொழிகள் 31:26 கூறுகிறது. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி என்று நீதிமொழிகள் 10:20 கூறுகிறது. கோபத்தை எழுப்பக்கூடிய சக்தி படைத்த நாவு அமைதிப்படுத்தும் வல்லமையும் பெற்றுள்ளது. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று நீதிமொழிகள் 15:1 கூறுகிறது. இறுதியாக நினைவில் கொள்ளுங்கள், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சகம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று நீதிமொழிகள் 15:4 கூறுகிறது. இந்த பாடத்தில் நாவு எங்கனம் அடக்கப்பட்டு கீழ்ப்படிதலுக்குள் கொண்டு வரப்படக்கூடும் என ஆராய்கிறோம். ஏனெனில் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும் என்று நீதிமொழிகள் 15:2 கூறுகிறது. மேலும் நாவுக்கெதிரான இந்த யுத்தத்தில் நாம் தனியாயில்லை. மனிதன் யோசனைகள் மனிதனுடையது. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 16:1 கூறுகிறது. நம் வாழ்க்கையில் நன்மைக்கேதுவாக அல்லது கேட்டிற்கேதுவாக நாவு இருக்கக்கூடிய மூன்று காரியங்களை காணலாம். முதலாவது சம்பவம் நாம் என்ன காண போகிறோம் என்றால், அன்றாட வாழ்வில் நம் வாழ்க்கை துணையிடம் நடக்கும் சம்பவங்களை பற்றி நாம் காணப்போகிறோம். அடுத்ததாக சம்பவம் 2 என்னவென்றால், சபை சார்ந்த வாழ்க்கையில் நம் சகோதர சகோதரிகளிடம். அடுத்ததாக சம்பவம் 3 என்னவென்றால், நாம் பணியாற்றும் இடத்தில் சக பணியாளர்கள், நமக்கு கீழ் பணிபுரிவோர் மற்றும் மேலதிகாரிகளிடத்தில் நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி நடத்துகிறோம் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சம்பவம் 1, பெற்றோரின் வன்மையான நாவுகளால் சிதறடிக்கப்படும் குடும்பம். உன் பெற்றோர் ஓயாமல் விவாதித்துக் கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் கூச்சலிட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள். அது உன்னை எவ்விதத்தில் பாதிக்கிறது? தம்பதியாரிடையே கொஞ்சம் வாக்குவாதம் சண்டைகள் வருவது சகஜம்தான். ஆனால் இவை சீக்கிரத்திலேயே நிறுத்தப்படாவிட்டில் திருமணம் பந்தத்தையே அழித்துவிடும். ஒரு சிறு தீப்பொறி ஒரு முழு காட்டையே கொளுத்து விடுகிறது போல, தவறான வார்த்தைகள் திருமணத்தை எரித்து சாம்பலாக்கிவிடும். நல்ல செய்தி என்னவெனில், நம் உடலில் உள்ள சாவுக்கேதுவான உறுப்பை பாதுகாக்க வேதாகமம் பதில்களை தருகிறது. உன் வாழ்க்கை துணை தன் கட்டுப்பாட்டை இழந்து இரண்டு கத்துகிறார், நீ செய்த ஏதோ ஒன்று அவள் கோபத்திற்கு காரணமா இருக்கலாம், அல்லது அவள் முன்கோபி, அல்லது அறிவுபூர்வமாக சிந்திக்கவில்லை. நீ என்ன செய்ய வேண்டும்? உன் வாழ்க்கை துணை தன் சத்தத்தை குறைத்து கொள்ள சொல், உன் வாழ்க்கை துணையை நிறுத்த சொல், அறிவுபூர்வமாக பேசும்படி அல்லது செயல்படும்படி வேண்டிக்கொள். நீ எவ்வளவு மனக்காயப்பட்டிருக்கிறாய் என்பதை அவருக்கு அல்லது அவளுக்கு தெரிவிக்க முயற்சி செய். விவாதித்து உன் கருத்தை எடுத்து சொல். அது தொடராதபடி அவரின் அல்லது அவளின் தவறுகளை எடுத்துக்காட்டு. அந்த இடத்தை விட்டு வெளியேறி சமாதான நிலைக்கு தக்கதாக விவாதத்திற்கு முற்றுப்புள்ளிவை. கீழ்கண்ட சில ஆலோசனைகளை உங்களுக்கு உதவலாம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம் வாழ்க்கையில் நிஜமான ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த பயம் இல்லாவிட்டால் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிறது. இந்த பயம்தான் நம் வாழ்க்கையில் தீமையை விட்டு விலக நமக்கு ஞானம் தருகிறது. சரியான அறிவும் புரிந்துணர்வும் இருந்தால் மேற்கொண்ட கேள்விக்கு நாம் சரியான பதிலை தர முடியும். யோபு இவ்விதம் கூறுகிறார், மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. யோபு 28:28 இவ்வார்த்தைகளை கூறுகிறது. மேற்கொண்ட கேள்விக்கான பதில் கூற தேவையான உதவி குறிப்புகளையும் நீதிமொழிகள் புத்தகம் தருகிறது. உன் வாழ்க்கை துணையின் கோபம் எரிச்சலடைந்த பிடிவாதமான யானையை போலிருந்தால் நீ பாகான் அல்லது மாவுதன் என்றார். உன்னுடைய இரகசிய அங்குஜம் யாது? அதற்கான பதில் என்னவென்றால், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆம், மெதுவான பிரதியுத்தரத்தில் தான் அங்குஜம் இருக்கிறது. நடைமுறையில் என்ன மெதுவான பிரதியுத்தரத்தை உன் வாழ்க்கை துணைக்கு தருவாய்? முதலாவது செய்யக்கூடாதது என்ன, ஏன் என்பதை காணலாம். உன் வாழ்க்கை துணையிடம் வாயை மூடு என்று சொல்வதுதான் மிக மிக மோசமான செயல். தவறான வார்த்தைகள் மேலும் அதிக மோசமான விளைவுகளுக்கு காரணமாயிருக்கும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று நீதிமொழிகள் 15:1 கூறுகிறதை நாம் பார்த்தோம். உன் கணவன் முக்கியமான ஒருவரை காண வேண்டிய ஏற்பாட்டை அவருக்கு நினைவூட்ட நீ மறந்து போனதின் நிமித்தம் அவர் உண்மையிலேயே கலக்கமடைந்து அந்த மிக முக்கியமான சந்திப்பிற்கு தாமதமாய் போய்விட்டதனால் உன்மேல் உண்மையிலேயே கோபமாயிருந்தால், நீ வேலையில் எவ்வளவு மும்முரமாயிருந்தாய், நீ சுகவீனமாயிருந்ததால் நினைவுபடுத்த இயலவில்லை இத்தியாதி என கூறி உன்னையே நியாயப்படுத்த முயலாதே. கடந்த காலத்தில் நீ எத்தனை தியாகம் செய்திருக்கிறாய் என்பதோ, உன் கணவன் திருமண நினைவு நாளை மறந்தான் என்பதோ பதிலடி கொடுக்க கூடாது. திருமண நினைவு நாளை மன்னிக்கவும், பதிலடி அதாவது பழி வாங்குதல் கொடுக்காதே. உன்னை நீயே பாதுகாத்து கொள்ளாதே, உன்னை நியாயப்படுத்தி கொள்ளாதே. அதே சமயம் தொடர்ந்து கத்துவதை அனுமதிக்காதே. குழந்தைகளுக்கு அது நல்லதல்ல. உன் வாழ்க்கை துணையோடு உட்கார்ந்து காரண காரியங்களை அலசி ஆராயலாம். ஒருவருக்கொருவர் சற்று வித்தியாசப்படலாம். அடுத்தவர் துன்பத்தை புரிந்தவராய் மனதளவிலாவது அதில் பங்கு கொள்ளலாம். உணர்வு பங்கீடு. உன் வாழ்க்கை துணை கடந்து சென்று கொண்டிருக்கும் ஏமாற்றத்தின் விளைவான என்ன குலைவை புரிந்துணர்ந்து கொள். நீயே அப்பொழுது அதிக அழுத்தத்திற்கா அதிக அழுத்தத்திற்குள்ளாகி இருந்தாலும் உன் வாழ்க்கை துணையின் கோபம் நியாயமற்றதா இருந்தாலும் ஒருவேளை உன்மேல் குற்றமே இல்லாமல் இருந்தாலும் அவர் உணர்வை புரிந்து கொள். கோபமுற்று பசியுள்ள சிங்கத்திடம் நியாயம் அநியாயம் பற்றி பேசுவதில் பிரயோஜனமில்லை. ஆண் பெண் சிங்கம் அமைதியாய் இருக்கும் போது, அதாவது திருப்தி அடைந்திருக்கும் போது அறிவுபூர்வமாய் பேசுவதற்கு நேரம் கண்டுபிடி. நடந்த காரியத்திற்காக வருத்தப்பட்டு மிருதுவான கனிவான வார்த்தைகளினால் அதை தெரிவி. உன் வாழ்க்கை துணையின் உணர்ச்சிகளை நீ மதிக்கிறாய் என்பதையும் அவரை அல்லது அவளை நீ நேசிப்பதோடு பிரியப்படுத்தவும் விரும்புகிறாய் என்பதை காட்டு. தாழ்மை, தியாகம், பொறுமை. உன் வாழ்க்கை துணையின் தற்போதைய தேவைகளை புரிந்து உணர்ந்து கொள். நீ சரியாகவே இருந்தாலும் அமைதியை காக்க வேண்டும். தாழ்மை அவசியம். இயேசுவானவர் குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் பயமுறுத்தாமல் அமைதியாயிருந்தார் என்பதை நினைவில் கொள். சுய கட்டுப்பாட்டையும் அடக்கத்தையும் காட்டு. குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி உன்னை தற்காத்துக் கொள்ளாதே. அப்படி செய்வதில் பாவம் செய்யவும் செய்யாதே. மேன்மையான மிருதுவான அன்பான செயல் நிலைத்திரு, செயலில் நிலைத்திரு. அவர் கோபம் முற்றிலும் அடங்கும் வரை அதிகமாக கோபமடைய செய்யக்கூடியதாயினும் தாழ்மை பொறுமை கடைபிடிக்கப்பட வேண்டும். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்புகளை நொறுக்கும் என்று நீதிமொழிகள் 25:15 கூறுகிறது. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்றால், பின் ஒரு பொழுதில் கலந்துரையாடு. புயலோய்ந்து போதுமான நேரம் கடந்த பின் அந்த நாளின் மாலை அல்லது மறுநாள் தீர்வு காண்பதற்கென பிரச்சனையை குறித்து கலந்துரையாடு. பிரச்சனையை அலட்சியப்படுத்தினால் தீர்வு காண முடியாது. வெற்றிக்கான அதாவது மகிழ்ச்சிக்கான எந்த ஒரு உறவுக்கும் பின்னறி தகவல் அவசியம். அன்பெனும் ஜுவாலையை தொடர்ந்து எரிய செய்வது முக்கியம். கோபம், கசப்பு, வெறுப்பை உனக்குள்ளேயே வைத்திருப்பது உறவு அனலை விரட்டும் குளிர்ச்சிதான் மிஞ்சும். மேன்மையாகவும் அமர்ந்த தோணியிலும் பேசுக. இந்த சூழ்நிலையை மறுபடி வராதபடி என்ன செய்யக்கூடும் என யோசி. நீ பேசும் தொடர்பில் இருக்கிறாய் என்பதை உறுதி செய்து கொள். கடைசியாக அறிக்கை செய். உன் திருமணத்தை தேவன் ஆசிர்வதிக்கும்படி தேவனிடம் ஜெபம் செய். உங்கள் திருமணத்தின் அன்பின் ஜுவாலையை அணைக்க முயலும் புயலை மேற்கொள்ள இருவரும் சேர்ந்து ஜெபியுங்கள். கணவன்கள் மனைவிகள் ஆகிய இரு சாரமும் நாவை அடக்குவதற்கான பொன் விதிகள். முதலாவதாக கணவன்மார் தியாகம் செய்யுங்கள். எபேசியர் 5:25 கூறுவது போல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தது போல தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அடுத்த விதிமுறை என்னவென்றால், மனைவிகள் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5:22 கூறுவது போல, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்ததாக பொறுமையையும் மன்னித்தலையும் கடைபிடியுங்கள். கொலோசியர் 3:13 கூறுவது போல, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.